அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஜனவரி மாதம் 3 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழ் முதல் செய்தி அறிக்கை பின்ன செய்தி அரங்கில், வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் தான் ஓய்வு பெறப்போவதாக இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்துள்ளது குறித்த செய்திகள், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக யார் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அவர் கூறியது,
In a few months time after the general election I will hand the baton over to a new prime minister.
இதுகுறித்து இந்து குழுமத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான என் ராம் அளித்த செவி. அதைத் தொடர்ந்து இலங்கையின் வடமாகாணத்தில் நிலவும் தாதியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்று கோரி நடத்தப்பட்ட அடையாள போராட்டம்,
மாகாண சபை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே 99 வைத்தியசாலைகளில் 2000 தாதிய உத்தியோகத்தர்கள் தேவை, ஆனால் இருப்பது 550 தாதிய உத்தியோகத்தர்கள். அப்ப 1450 தாதிய உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறை இருக்கின்றது.
ஜப்பானில் பன்றியின் உடலில் மனித உறுப்புகளை வளர்த்தெடுக்க எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்லா ஜெகதீசன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். தெற்கு சூடானில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் அண்டை நாடான எத்தியோப்பியாவில் ஆரம்பமாகியிருக்கின்றன. அரசாங்கம் மற்றும் கிளர்ச்சிக்காரர்களின் பிரதிநிதிகள் தலைநகர் அட்டிஸ் அபுபாவில் மத்தியஸ்தர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இரண்டு தரப்பும் இன்னமும் நேரடியாக சந்திக்கவில்லை. டிசம்பரில் சண்டை ஆரம்பித்தது முதல் 1000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு நிலைமைகள் மோசமடைந்து வருவதாக கூறி தெற்கு சூடானிலிருந்து தனது பெருமளவு தூதரக பணியாளர்களை அமெரிக்கா வாபஸ் பெற்றிருக்கின்றது. போர் மற்றும் பெந்தியோ நகரங்களை மீள கைப்பற்ற தமது படைகள் முயற்சிப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. அதேவேளை தலைநகரான ஜூபாவை நோக்கி தாம் முன்னேறுவதாக கிளர்ச்சி படைகள் கூறுகின்றன.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் நடக்கும் மோதல்களில் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1000,000 தொட்டிருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. அங்கு மோசமடைந்து வரும் நிலைமைகள் காரணமாக மனிதாபிமான உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும் ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பு கூறியிருக்கிறது. தலைநகர் பாங்குவில் நிலைமை மோசமாக இருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. இந்த நகரில் மட்டும் 500,000 அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதில் 100,000 பேர் நகரின் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கியிருக்கிறார்கள்.
மத்திய தரைக்கடலில் கடந்த 24 மணி நேரத்தில் படகுகளில் இருந்து 1000 அதிகமான குடியேற்றக்காரர்களை மீட்டதாக இத்தாலிய கடற்படை கூறியிருக்கின்றது. அளவுக்கு அதிகமான பயணிகளை கொண்ட 4 படகுகள் 800 அதிகமான பயணிகளுடன் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கடற்படை ஹெலிகாப்டர்கள் கண்டிருக்கின்றன. அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தில் 200 அதிகமான பயணிகளை ஏற்றிய படகு ஒன்று சிசிலிக்கு இழுத்து வரப்பட்டிருக்கின்றது. கடந்த அக்டோபரில் லம்பதுசா தீவுக்கு அருகே கப்பல் ஒன்று கவிழ்ந்ததில் நூற்றுக்கணக்கான குடியேறிகள் பலியான சம்பவத்தை அடுத்து இத்தாலிக்கும் வடக்கு ஆப்பிரிக்காவுக்கும் இடையே இத்தாலிய கடற்படை ரோந்தை அதிகரித்திருக்கின்றது.
7 ஃபார்முலா 1 சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவரான மைக்கேல் ஷூமரின் 45th பிறந்தநாளை குறிக்கும் வகையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் பிரெஞ்சு மருத்துவமனைக்கு வெளியே அவரது ரசிகர்கள் கூட்டு பிரார்த்தனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
Die Anzahl der Damen ist riesengroß. Sie ist überwältigend, sag ich mal. Und mir gehen jetzt auch gerade mal wieder die Nackenhaare hoch, sag mal.
அந்த பிரார்த்தனையின் ஒரு பகுதியாக ஒரு நிமிட நேர அமைதியையும் அவர்கள் கடைபிடித்தனர். பனிச்சறுக்கின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கடுமையாக தலைக்காயமற்ற அவர் தற்பொழுது மருத்துவர்களால் தருவிக்கப்பட்ட கோமா நிலையில் இருக்கிறார். அவரது முந்தைய மோட்டார் ரேசிங் குழுவான ஃபெராரியால் இந்த கூட்டு பிரார்த்தனை துவக்கி வைக்கப்பட்டது. அவரது குடும்பத்தவர்கள் அவரது படுக்கைக்கு அருகில் மருத்துவமனையில் இருந்து அவரை கவனித்து வருகிறார்கள். ரசிகர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்திருக்கும் அவர்கள், அவர் தனது உயிர்காக்கும் போராட்டத்தை தொடர்வார் என்று நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள்.
சுகவீனமடைந்திருக்கின்ற இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரான ஏரியல் ஷரோனுக்கு சிகிச்சை அளித்து வருகின்ற மருத்துவர்கள் அவரது நிலைமை தொடர்ந்தும் மோசமடைந்து வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் அவஸ்தைப்படவில்லை என்றும் அவரது பிள்ளைகள் அவருடன் இருப்பதாகவும் டெல் அவிவுக்கு அருகே தல் ஹோம்ஸ்மர் மருத்துவமனையின் இயக்குநரான ஜீவ் ரோஸ்தர் அவர்கள் கூறியிருக்கின்றார். 2006 ஏற்பட்ட மூளைத்தாக்கை அடுத்து 85 வயதான அவர் தொடர்ந்து கோமா நிலையில் இருந்து வருகின்றார். அவரது முக்கிய உடல் உறுப்புகள் செயற்படுவதை நிறுத்திவிட்டதாக புதனன்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர்.
கொல்கத்தாவில் 16 பெண் பிள்ளை கூட்டாக பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி கொல்லப்பட்டமையை கண்டித்து 3rd நாளாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. கடந்த அக்டோபரில் இந்த சிறுமி 6 பேரால் 2 கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியவர்களுக்கு எதிராக காவல்துறையிடம் முறைப்பாடு செய்த பின்னர் அந்த சிறுமி 2nd வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். புத்தாண்டு பிறப்புக்கு முதல் நாள் இரவு மண்ணெண்ணெய் ஊற்றி அவர் தீ வைத்து கொண்டு அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இறந்துவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளையையும் அவரது குடும்பத்தையும் காப்பாற்ற காவல்துறை தவறிவிட்டதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகிறார்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் Facebook மற்றும் Twitter போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் பிரதமராக கடந்த 2004 முதல் பதவி வைத்து வருகின்ற டாக்டர் மன்மோகன் சிங் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றாலும் தான் பிரதமர் பதவியில் அமரப்போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். ராகுல் காந்தி அந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என்றும் டாக்டர் மன்மோகன் சிங் கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் டெல்லியில் இருக்கும் பண்பலையின் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன்.
சுமார் 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருந்து வரும் மன்மோகன் சிங் தனது பதவி காலத்தில் நடத்திய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் பதவிக்கு தான் போட்டியிட மாட்டேன் என்றும் தெரிவித்தார். அடுத்த பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கும் அவர் பதிலளித்தார்.
ராகுல் காந்தி has outstanding credentials to be nominated.
பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டிய சிறந்த சான்றுகள் ராகுல் காந்தியிடம் உள்ளது. சரியான நேரத்தில் இந்த முடிவை எங்கள் கட்சி எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றார் மன்மோகன் சிங். 1991 பிரதமராக பொறுப்பேற்ற நரசிம்ம ராவ் இவரை நிதியமைச்சராக நியமித்தார். சிக்கல் மிகுந்த பெரிய அளவிலான பொருளாதார சீர்திருத்தங்களை மன்மோகன் சிங் அமல்படுத்தினார். பொருளாதாரத்துறையில் அரசின் நேரடி கட்டுப்பாட்டையும் ஈடுபாட்டையும் படிப்படியாக குறைக்க வித்திட்டார். 2004 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைத்தபோது எதிர்பாராத விதமாக சோனியா காந்தியால் இவர் பிரதமர் பதவியில் நியமிக்கப்பட்டார். அவரது முதலாம் பதவி காலத்தில் அலைக்கற்றை ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் போட்டிகள் ஏற்பாடு ஊழல் என பல பெரிய அளவிலான ஊழல் புகார்கள் எழுந்தன. மன்மோகன் சிங் நிர்வாகத்தில் ஊழல் மலிந்து விட்டது என்ற விமர்சனங்களுக்கு பிரதமர் பதிலளித்தார்.
Has been enacted to make the work of the government transparent and accountable. Governance has been made.
எங்கள் அரசாங்கத்தின் பணியை வெளிப்படையாக காண்பிக்கவும் அது பொறுப்புள்ளது என்பதை நிரூபிக்கவும் வரலாற்றுமிக்க சட்டங்களை வரிசையாக அமல்படுத்தினோம். உங்களில் பலர் RTI சட்டத்தின் வழியாக பல அரசாங்க ஆவணங்களை காண்கிறீர்கள். இதற்கு முன்னர் இது நடைமுறையில் இல்லை என்றார் மன்மோகன் சிங். இந்த சந்திப்பில் தனது 10 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளையும் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்கும் கிராமப்புற ஏழைகளுக்கும் தனது ஆட்சி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது என்று கூறிய அவர், கல்வித்துறையிலும் பல சாதனைகளை அரசு படைத்தது என்றார். இருந்தும் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட அணு ஒப்பந்தத்தை தனி பெரும் சாதனையாக அவர் குறிப்பிட்டார்.
Certainly, I think the best moment for me was when we were able to strike a nuclear deal with the United States.
அமெரிக்காவுடன் இந்தியா அமைத்த அணுசக்தி உடன்பாட்டை தான் நான் மிகுந்த சிறப்பான தருணம் என்று கருதுகிறேன். நம் நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார மாற்றம் மற்றும் நம் நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்ற செயல்முறைகளை நசுக்கி நாட்டை ஒதுக்கி வைத்திருந்த அணுசக்தி இல்லாத காலத்தை இந்த ஒப்பந்தம் முடிவிற்கு கொண்டு வந்தது என்றார் மன்மோகன் சிங். எதிர்வரும் மே மாதத்தில் நடக்கவிருக்கும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் அதிக இடங்களை பெறும் கட்சியாக உருவெடுக்கும் என்று கணிப்புகள் வெளியிடப்படும் நிலையில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிரதமர் பதவிக்கு வந்தால் இந்தியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று எச்சரித்தார் மன்மோகன் சிங்.
I sincerely believe that it would be disastrous for the country.
நரேந்திர மோடி பிரதமராவது இந்தியாவுக்கு பேரழிவை தரும் என்று நான் நம்புகிறேன் என்றார் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் நரேந்திர மோடி குறித்து தெரிவித்த கருத்துகளுக்கு எதிர்க்கட்சியான பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. நரேந்திர மோடி வளர்ச்சியின் முன் மாதிரியாக குஜராத் மாநிலத்தை உருவாக்கியிருக்கிறார் என்று அது கூறியிருக்கிறது. மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜெட்லி இது குறித்து பேசுகையில்,
The most frequently used sentence was that this is for historians to write. और उससे ज्यादा प्रयोग किया गया वाक्य था Time will tell.
இன்று பிரதமர் அதிகமாக உபயோகப்படுத்திய வாக்கியம் இது வரலாற்று அறிஞர்கள் எழுத. அதைவிட அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வாக்கியம் காலம்தான் பதில் சொல்லும். ஜனநாயகத்தில் காலம்தான் பதில் சொல்லும் என்றால் இப்பொழுது என்ன ஆனது? 2009 தேர்தல்களில் அவர்களது ஊழலில் இருந்து அவர்கள் தப்பித்தனர். ஆனால் தற்போது எதிர்வரும் தேர்தல் அவர்களுக்கே எதிராக சென்றுவிட்டது. இந்த தோல்வியே அவர்கள் ஊழல் மிக்கவர்கள் என்று காட்டவில்லையா என்றார் அருண் ஜெட்லி.
டெல்லியில் இருக்கின்ற பண்பலை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கீதா ராஜன். இலங்கை இனப்பிரச்சினை தீர்க்கவும் தமிழக மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை களையவும் இந்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கிறது என்ற விமர்சனமும் செய்தியாளர்கள் மாநாட்டின் போது பிரதமர் மன்மோகன் சிங்கின் முன்வைக்கப்பட்டது.
Well, it is not true that we are not concerned about the well-being of the Tamil population in Sri Lanka.
இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் நல்வாழ்வு தொடர்பில் நாங்கள் அக்கறை கொண்டிருக்கவில்லை என்று கூறப்படுவதில் உண்மையில்லை. இலங்கை தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அந்நாட்டு அரசாங்கத்தை இணங்க வைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்தும் அதை செய்வோம். அதேபோல மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் நாங்கள் பல தடவைகள் இலங்கை அரசாங்கத்துடன் பேசியிருக்கின்றோம். இப்போது வடக்கிழங்கையில் தமிழர்களே அரசாங்கம் அமைத்திருக்கிறார்கள். எனவே இலங்கையில் உள்ள தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி இருநாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளையும் எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றி தீர்வு காண முடியும். அதுதான் திருப்தி அளிப்பதாக அமையும். இது நடக்கும் என்று நான் நம்புகின்றேன். இருநாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இருக்கின்ற ஒரே வழி இதுதான் என்றும் நம்புகின்றேன்
என்றார் டாக்டர் மன்மோகன் சிங். இந்திய பிரதமர் தேர்தலுடன் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளது குறித்தும் அவர் தெரிவித்த இன்ன பிற விடயங்கள் குறித்தும் ஹிந்து குழுமத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான என் ராம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
எதிர்பார்த்ததுதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் சொன்னது 81 ஆச்சு, இப்ப காங்கிரஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. லோக்சபா எலெக்ஷன்ல 100 சீட் வருமானு கூட டவுட் பண்றாங்க, ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பார்த்தா. அதனால அவர் வந்து பேட்டட் இன்செல்ஃப் ஆன் த பேக், தனக்கே அவர் கொஞ்சம் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எக்கானமி ஹையஸ்ட் க்ரோத் ரேட்ஸ், அப்புறம் அந்த கரப்ஷனை பத்தி சொன்னது சரியில்லை. என்ன கேட்டா பிரதமர் பர்சனல் பினான்சியல் இன்டெகிரிட்டி இருக்கு. ஐ டிட் நத்திங் டு என்ரிச் மை செல்ஃப் ஃபார் ரிலேட்டிவ்ஸ் உண்மை. ஆனா அவரோட கவர்மெண்ட் வந்து ஊழலை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அது டவுட்டே இல்லை. ஊழல் செஞ்ச ஆளுகளை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் இன்ஸ்டன்ட் அந்த ஆர்டினன்ஸ் கூட இன்வெஸ்ட் ஆனவன கூட அவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் விதிவிலக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ராகுல் காந்தி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்ததுனால தான் அது அந்த தோற்கடிக்க முடிஞ்சது அந்த ஆர்டினன்ஸை. அதனால மன்மோகன் சிங்கோட நடவடிக்கை அகேன்ஸ்ட் கரப்ஷன் அகேன்ஸ்ட் ஊழல் சரியில்லை தான் சொல்லணும்.
மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில் நேரடியாக அவர் போட்டியிடுவதை தவிர்த்தே வந்திருக்கின்றார். 2004 அவர் போட்டியிடவில்லை, 10 ராஜ்யசபா மூலம் வந்திருக்கின்றார். ஆகவே அவர் நேரடியாக மக்களை சந்திக்கவோ மக்கள் செல்வாக்கு பெறவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஒரு அதிகாரியைப் போல அவர் நடந்து கொண்டார். அவர் அரசியல் அதிகாரத்துடைய அந்த சூட்சமங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அது உண்மைதான். ஆனா ராஜ்யசபா முதல்ல தான் வந்தாரு, மக்களை போய் பார்க்க மாட்டாரு, பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, பிரஸ் கான்பரன்ஸ் வைக்க மாட்டாரு. அதான் அதிகாரியமா தான் இது பண்ணுவாரு, ஒரு இல்ல பொருளாதார நிபுணர் மாதிரி இருப்பாரு. ஆனா கெரியரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போக்கு இருந்தது. இவ்வளவு பலஹீனங்கள் இருந்தாலும் கூட அன்னைக்கு 2009 அவர் ஒரு பெரிய அவருக்கு நல்ல சப்போர்ட் இருந்ததுதான் நான் எல்லாரும் புரிஞ்ச விஷயம். இன்னும் 4 எப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சுங்கிறது அதை இன்னும் ஆராய வேண்டும்.
இந்தியால வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார், 91 ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த போது மிடில் கிளாஸோட டார்லிங்கா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து பத்திரிகைகள்ல இவர் ஓய்வு பெறேன்ற நியூஸை பார்க்கும்போது மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. ஏன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு இவர் போனார்னு நினைக்கிறீங்க? ஹிஸ்டரியை வந்து இவர் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
அவர் சொன்னது ஒண்ணுக்கு கரெக்ட், ஹிஸ்டரி வில் ஜட்ஜ் மீ மோர் கைண்ட்லி தன் பிரசன்ட் சொன்னது உண்மை. ஏன்னா இப்ப ரொம்ப லோவா இருக்காரு, இதை விட கீழே போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட 10 காலம் அதுக்கு முன்னால பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் 1990s. அந்த இது ஹிஸ்டரி வில் ஜட்ஜ் பெட்டர் தன் டுடே, அதுல ஒன்னும் சந்தேகமே இருக்க முடியாது. ஆனா அது ஒரு பெரிய சர்டிபிகேட் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது, நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் வந்து அதை சரியா நடத்தல, தவறான விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணாரு, குறிப்பா கரப்ஷன். அப்புறம் அந்த வெளிநாட்டு கொள்கையில கூட அந்த நான் அலைன்மெண்ட் இதுல இருந்து மூவ் பண்ணி ரொம்ப ப்ரோ யூஎஸ்ஆ போனாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு ஸ்ட்ராங்கா.
அதே மாதிரி மன்மோகன் சிங் ஆதரிக்கிறவங்க இவர் மேல பல விமர்சனங்கள் வரதுக்கு சோனியா காந்தி தான் காரணம். அரசியல் அழுத்தங்கள் பல வந்து மன்மோகன் சிங் சந்திக்க வேண்டியிருக்கு, ஆனா அதுக்கான அதிகாரங்கள் மன்மோகன் சிங்க கொடுக்கப்படல. இல்லை ஏதாவது புகழ் வந்ததுன்னா சோனியா காந்திக்கு போகுது, அதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் பில் கொடுத்தா அதோட புகழ சோனியா எடுத்துக்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைனா மன்மோகன் சிங் தலையில வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதை நான் ஒத்துக்கொள்ளல. ஃபுட் செக்யூரிட்டி, இது ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதுல எல்லாம் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கை விட ஒரு ஜனநாயக ரீதியில தான் போறாங்க. இவர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவர் எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் வின் பண்ணது இல்லையே. சோனியா காந்தி மேல பழி போடுறது தப்பு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. இவருடைய சொந்த பலகீனம், இவருக்கு பிரிவிலேஜ்னு கூட சொல்லலாம், இவருக்கு வந்து பிரிவிலேஜ் பொசிஷன்ல இருந்தாரு, ப்ரொடெக்டட் ஃப்ரம் பார்ட்டி தகராறுலாம். இவர் நினைச்சிருந்தா கட்டாயமாக ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்க முடியும்.
இப்போ ராகுல் காந்தி கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்து அவர் பொறுப்பு எடுத்துப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸ் 100 சீட்டு கூட வராது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவரை முன்னிறுத்தா காங்கிரஸ் தயங்கும் நினைக்கிறீங்களா?
இல்ல, அவரு இப்ப அவர் தைரியமா இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, சோனியா காந்தி சொல்றாங்க, பிரதமர் சொல்றாரு இன்னைக்கு, அதனால அது வேற யாராலும் இருக்க முடியாது, ராகுல் காந்தியா தான் முடியும். அது என்ன போட்டுறோம்னா இவ்வளவு மோசமான இல்லைனால இட் இஸ் வில்லிங் டு டேக் அப் இந்த சேலஞ்ச், அது ஒரு பிரேவ் ஆக்ட் தான் சொல்லலாம்.
இந்து பத்திரிகை குழுமத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான என் ராம், இந்திய பிரதமர் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ள செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃபேஸ்புக் மூலமாகவும், மின்னஞ்சல் மூலமாகவும், சாதாரண தபால் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த சர்வதேச கண்ணோட்டம். இன்னும் சில ஆண்டுகளில் பன்றிகளிலும் ஆடுகளிலும் மனித உறுப்புகளை வளர்க்க முடியுமா? அதைவிட முக்கியமாக உங்களது பழுதான நீரகம், சிறுநீரகம், கல்லீரல், கல்லீரலின் மரபணுக்களுடன் ஒத்துப்போகக்கூடிய புதிய சிறுநீரகம், ஈரலை உருவாக்க முடியுமா? இவையெல்லாம் சாத்தியம் என்கின்றார்கள் ஜப்பானிய விஞ்ஞானிகள். அடுத்த 5 ஆண்டுகளிலேயே அவையெல்லாம் சாத்தியம் என்றும் இவர்கள் கூறுகின்றனர். டோக்கியோவிலிருந்து ரூபர்ட் விங்ஃபீல்ட் ஹேஸ் அனுப்பிய குறிப்பை தமிழில் தருகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
இவை சாதாரண பன்றிகளைப் போல தோன்றலாம், ஆனால் உண்மை அதுவல்ல. இது சாதாரண பண்ணையும் அல்ல. இந்த பன்றிகள் சிமேரா பன்றிகள், அதாவது மரபணு ரீதியில் 2 வெவ்வேறு ரக பன்றிகளின் கலவை இவை. இந்த பன்றியின் எண் 129. இதுதான் இதில் மிக முன்னேறிய ரக பன்றி. மரபணு அடிப்படையில் இது வெள்ளைப்பன்றி, ஆனால் இதன் கணையம் கருப்பு பன்றியினுடையது. அதனால் இதன் முடிகளும் கருப்பாக இருக்கின்றன. இந்த ஆய்வின் முடிவில் மனித கணையத்தையும் மற்ற உறுப்புகளையும் பன்றிக்குள் வளர்ப்பதுதான் இந்த ஆய்வின் இறுதி இலக்கு. ஆம், நான் சரியாகத்தான் சொன்னேன், மனித உறுப்புகளுடைய பன்றி. அது எப்படி சாத்தியம்? அதற்கான பணி இங்கே இந்த ஆய்வுக்கூடத்தின் சின்னஞ்சிறு கண்ணாடி தகட்டில் துவங்குகிறது. மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் கருமுட்டையை எடுத்து அதனை வாடகை தாயாக செயற்படும் பன்றிக்குள் பதிக்கிறார் பேராசிரியர் நாகசிமா.
We are going to transplant cloned embryos. It's basically chimeric embryos into the
குளோனிங் செய்யப்பட்ட கலப்பின கருமுட்டைகளை நாங்கள் இப்போது கருப்பைக்குள் பதிக்கப் போகிறோம்.
இந்த ஆய்வு வெற்றியடைந்தால் முடிவில் மரபணு அடிப்படையில் பகுதி பன்றியும் பகுதி மனிதனுமான ஒரு உயிரினம் உருவாகும். அப்படியானால் ஒரு பன்றி மனிதன் உருவாகிவிடுவானோ என்கிற அச்சம் சிலருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கும் மனிதர் அப்படியெல்லாம் நடக்காது
என்கிறார்.
நான் கலப்பு உயிரினம் என்றதும் அது ஏதோ ஒரு பூதம் என்றும் பிராங்கன்ஸ்டைனை போன்ற ஒரு ஜந்து என்றும் சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் மோசமான ஆபத்தான ஜந்துகளை உருவாக்குவது எங்கள் நோக்கமல்ல. உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு தேவைப்படும் மனித உறுப்புகளை உருவாக்குவதுதான் எங்களின் நோக்கம்.
பேராசிரியர் நகௌஷி தனது ஆய்வுக்கூடத்தில் ஏற்கனவே எலியின் உறுப்புகளுடன் கூடிய சுண்டெலியை உருவாக்குவதில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் மனித உறுப்புகளுடனான பன்றிகள் என்பது கடினமான செயல்.
If it works, the same principle that we showed using mouse and rat to human and pigs, if it works fine, maybe
சுண்டலிகளையும் எலிகளையும் அணைத்த எங்களின் அணுகுமுறை பன்றிகள் மனிதர்களுக்கும் பொருந்தி வரும் என்று நினைக்கின்றோம். இதில் எங்களுடைய முயற்சி வெற்றி பெற்றால் அடுத்த 5 ஆண்டுகளில் மனித உறுப்புகளை பன்றியின் உடலில் வளர்க்க முடியும் என்று நினைக்கின்றோம்.
மனித உறுப்புகளை உருவாக்கும் தொழிற்கூடம் என்பது நினைத்து பார்க்கவே பிரமிப்பான விஷயம். அப்படி நடந்தால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஆண்டு கணக்கில் காத்திருப்பதெல்லாம் பழங்கதையாகிவிடும்.
பிபிசியின் ரூபர்ட் விங்ஸ்ஃபீல்ட் ஹேஸ். உலகளவில் உடல் பருமன் கூடியவர்கள் அதாவது குண்டானவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வு காட்டுகிறது. மேலதிக விவரங்களுடன் சிவகன்.
வளரும் நாடுகளில் வேகமாக அதிகரிக்கின்ற பிரச்சனை ஒன்று உருவாகியிருக்கின்றது. உடற்பருமன் அடைதல், தொப்பையும் வயிறும் அதிகரித்தவர்கள், குறிப்பாக அடுத்த தலைமுறையினர். வளரும் நாடுகளில் வயதுக்கு வந்தவர்களில் 100 கோடி பேருக்கு உடற்பருமன் பிரச்சனை இருக்கின்றது என்று புதிய ஆய்வு ஒன்று கூறுகின்றது. 1980களில் பதியப்பட்ட எண்ணிக்கையை விட இது 4 மடங்கு அதிகமாகும். வடக்கு அமெரிக்காவில் தான் இன்னமும் அதிக வீதத்தில் அளவுக்கு அதிகமான எடையை கொண்ட மனிதர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவும் லத்தீன் அமெரிக்காவும் அந்த இடத்தை பிடிக்க வேகமாக போட்டி போடுகின்றன. புதிய கொள்கை அணுகுமுறைகள் தேவையான முக்கிய பிரச்சனையை அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று லண்டனை தளமாக கொண்ட சர்வதேச வளர்ச்சி நிறுவனத்தின் இந்த அறிக்கை கூறுகின்றது. அதிகமாக உண்ணுதல். நம்மில் பலர் பண்டிகை காலத்தில் அளவுக்கு அதிகமாக உண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உலக மக்களின் தொந்தி பெருத்தல் குறித்து புதிய கவலைகள் வர தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக வளரும் நாடுகளில் இது பெரும் பிரச்சனையாவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அங்கெல்லாம் தமது உபரி வருமானத்தை மக்கள் இந்த கொழுப்பு மற்றும் சீனி உணவுகளில் போடுகின்றார்கள்.
Well, the explosion of overweight and obese people in the developing world is largely
உடல் பருமன் மற்றும் எடை அதிகரிப்பு பிரச்சனை என்பது வளரும் உலகில், குறிப்பாக வேகமாக பொருளாதாரம் வளரும் நாடுகளில் பெரிதாக வெடித்திருக்கிறது. கடந்த தலைமுறையில் குறைந்த வருமானத்தில் இருந்து நடுத்தர வருமானத்துக்கு மாறுகின்ற இந்த நாடுகளில் வேகமாக பணக்காரரான குடும்பங்கள் ஆட்ட ஓட்டமின்றி உட்கார்ந்து சாப்பிடும் வாழ்க்கை முறையை தொடங்குகிறார்கள்.
இந்த மாதிரியான எண்ணெய் கொழுப்பு மிக்க பதப்படுத்தப்பட்ட இனிப்பு உணவுகள் தான் பிரச்சனை. கோக்கில் ஒரு நாளைக்கு தேவையான சீனியை விட அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. 13 தேக்கரண்டு சீனி இதில் இருக்கின்றது. இப்படியான உணவுகளை தினமும் உண்டால் புற்றுநோய், இதய நோய், நீரிழிவு மற்றும் மூளைத்தாக்கு அதிகரிக்கும். உலகமெங்கும் இது ஏற்கனவே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. போசாக்கு இல்லாத ஆனால் உணவை நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்கின்ற வகையிலான டிரான்ஸ்ஃபேட்டை 2004 டென்மார்க் தடை செய்துவிட்டது. அரச கொள்கைகள் எப்படி இதில் வெற்றியை தர முடியும் என்பதற்கு உதாரணமாக தென்கொரியாவில் பாரிய அளவில் பாரம்பரிய கொழுப்பு குறைந்த உணவுகளை தயாரிக்க பெண்களுக்கு எவ்வாறு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது என்பதையும் இந்த அறிக்கை குறிப்பிடுகின்றது.
இந்த மாதிரி பொரிஜை நான் எப்போதும் உண்பதால் உடற்பருமனை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. கொழுப்புணவை நான் உண்பதில்லை, காய்கறி தான் எப்போதும். மேற்கு நாட்டவர்கள் பெரும்பாலும் இறைச்சியை உண்ணுகின்ற அதே வேளை கொரியர்கள் காய்கறியை தான் உண்பார்கள். அத்துடன் கொரியர்கள் குறைவாகத்தான் உண்பார்கள். உடற்பருமன் குறித்து கொரியர்களுக்கு அக்கறை அதிகம்.
கொழுப்பு மற்றும் சீனி உணவுகள் மீது மேலும் அரசாங்கங்கள் வரிகளை விதிக்க வேண்டும் என்று இந்த அறிக்கை கூறுகின்றது. பெரும்பாலான உணவு மற்றும் பான தயாரிப்பாளர்களுக்கு இதில் அவ்வளவு ஆர்வம் கிடையாது. இதெல்லாம் மக்களின் செலவைத்தான் அதிகரிக்கும் என்று அவர்கள் வாதிடுகின்றார்கள்.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். விவசாயிகளுக்கான ஓய்வூதிய வயதை 63 உயர்த்தக்கூடாது என்ற ஒரு முறைப்பாடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது குடும்ப செய்தியாளர் உதயகுமார்.
விவசாயிகளுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்கும் வயதை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை விவசாயிகளின் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் நாமல் கருணரத்ன.
விசேஷம் கோவியாசா கிருஷிரக்ஷண மண்டலி அத்தனை காப்பு கியூசமாக
விவசாய காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் நாம் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்துக்கமைய 60 பூர்த்தி அடைந்தவுடன் விவசாயிகளுக்கு மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆயினும் தற்போது அரசாங்கம் மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகளை வழங்கும் வயதை 63 அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் 10 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு அநீதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பொருளாதார ரீதியிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே எமக்கு வழங்கப்பட்டுள்ள ஒப்பந்தத்துக்கமைய 60 பூர்த்தி அடைந்தவுடன் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரியே நாம் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளோம் என்று தெரிவித்தார் அகில இலங்கை விவசாயிகளின் சங்கத்தின் தலைவர் நாமல் கருணரத்ன.
எபகம தமாய் இலங்கடப்பட்ட தீன பிரச்சனை தமாய் ஆண்டோ வெங்கடன்னி கோடி சிஐ
மேலும் கருத்துக்களை தெரிவித்த நாமல் கருணரத்ன 2 மேலாக நிறுத்தப்பட்டுள்ள ஓய்வூதிய கொடுப்பனவுகளை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் 100 ரூபாய் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு மாதத்துக்கான ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சுமார் 12 ரூபாய்க்கும் அதிகமான நிதி தேவைப்படுகின்றது. ஆயினும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி 7 மாதங்களுக்கு மாத்திரமே ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க முடியும். ஏழு மாதங்களுக்கு பின்பு அது மீண்டும் நிறுத்தப்படும் அபாயம் எமக்கு தென்படுகின்றது. எனவே எதிர்வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களின் போது விவசாயிகளின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காகவே அரசாங்கம் இந்த போலியான நாடகத்தை நடத்தி வருகின்றது என்று குற்றம் சாட்டினார் அகில இலங்கை விவசாயிகளின் சங்கத்தின் தலைவர் நாமல் கருணரத்ன.
வட மாநிலத்திலும் தாதியர் பற்றாக்குறையை கண்டித்து அடையாள வேலை நிறுத்த போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இதுகுறித்து பிபிசி நோனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடமாகாணத்தில் உள்ள 100 அரச மருத்துவமனைகளில் 3513 தாதியர்கள் பணியாற்ற வேண்டியிருக்கின்ற போதிலும் 985 பேர் மட்டுமே பணியாற்றுகின்றார்கள். இதனால் இங்கு 2528 தாதியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என அரச தாதியர் சங்கத்தின் உபதலைவரும் அந்த சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளருமாகிய பாலசிங்கம் சிவயோகம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மட்டும் 1078 பேர் பற்றாக்குறை இருக்கின்றது. அதே நேரம் யாழ் போதனா வைத்தியசாலையில் 48 பேர் வருடாந்த இடமாற்ற உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க முடியாத நிலையும் காணப்படுகிறது. மாகாண சபை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே 99 வைத்தியசாலைகளில் 2000 தாதிய உத்தியோகத்தர்கள் தேவை. ஆனால் இருப்பதோ 550 தாதிய உத்தியோகத்தர்கள். நல்லத்தீவு பொது வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள். 50 பேருக்கு கிட்ட வைத்திய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தாதியர்கள் எண்ணிக்கையோ 28 பேர். இவர்களை கொண்டு அங்கு உள்ளிய நோயாளர்களுடைய பராமரிப்பை செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. அங்கு தேவைப்பாடு இருக்கின்றது 133 பேர். ஆனால் இருப்பதும் 28 பேர். 105 பேர் தேவை இருக்கின்றது. இந்த தாதிய ஆளணி வளம் இல்லாமை காரணத்தினால் அவற்றை திறக்க முடியாத நிலை அங்கே காணப்படுகின்றது. அதனால் அந்த சிகிச்சை பெற வேண்டிய அந்த நோயாளர்களை நாங்கள் முல்லத்தீவில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பவுனியா பொது வைத்தியசாலைக்கோ மாற்றுகின்ற போது அவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள்.
இந்த நிலையில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 116 தாதியர்கள் மாத்திரமே இந்த பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 14 பேரை நியமனம் செய்த உடனேயே தென்பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சுகாதார அமைச்சு இடமாற்றம் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதுகுறித்து சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடைய கருத்தை உடனடியாக அறிய முடியவில்லை.
இறுதியாக பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு செய்தி. அமிதாப் பச்சனின் திரை வாழ்க்கைக்கு பெரும் உத்வேகம் அளித்த ஷோலே என்ற திரைப்படம் 3D படமாக இன்று மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து புதுடில்லியில் இருக்கும் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இயக்குனர் ரமேஷ் ஜிபி இயக்கத்தில் நடிகர்கள் அமிதாப் பச்சன், தர்மேந்திரா போன்றோர் நடித்து வெளியாகிய இந்த திரைப்படத்தினை புதிய தொழில்நுட்ப உதவியோடு 3D வடிவத்தில் உருவாக்க 3 வருடங்கள் உழைத்து இதை சாத்தியப்படுத்தியதாக விநியோகிஸ்தர் தயாரிப்பாளர் ஜெயந்திலால் கடா தெரிவித்தார். அப்போதே 1 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட இந்த படத்திற்கு தற்போது புதிய வடிவம் கொடுத்து வெளியிட 25 கோடி ரூபாய் வரை செலவு ஆகியுள்ளதாகவும் டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கப்பட்ட இப்படம் 2D வடிவிலும் திரையிடப்படுகிறது என அவர் கூறினார். இந்திய திரையுலகில் மிக முக்கியமான திரைப்படமாக கருதப்பட ஷோலே படம் தனக்கு மிகவும் பிடித்தமானது என்று சத்யஜித் ரே போன்றோர் தங்களது நேர்காணலின் போது பதிவு செய்ததும் ஒரு முக்கிய காரணம் என திரைப்பட ஆய்வாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
இந்த படம் இந்தியா முழுக்க ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு திரையிடங்க திருட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள்ங்கிறது வந்து இந்திய கதை மரபில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். திருடங்களே காவலர்களாகவும் மாறுவாங்கங்கிறதுக்கு தமிழில் ஏராளமான கதைகள் இருக்கு. இங்கே வந்து யாரை வந்து மதுரை வீரனை வைத்து தான் இன்னொருத்தனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கிற இந்த மரபு நமக்கு பார்த்தா தெரியுது. ஒரு காலகட்டத்தில் யார் கல்வனா இருக்கானோ அவனே இன்னொரு காலகட்டத்தில் கல்லூரிகளை பிடிக்கிறவனாகவும் இருக்காங்கிறது இருக்கு. இந்த படத்தில் கூடிய அந்த கதை முறை தான் இந்த படத்தை ஓட வச்சதுக்கான முக்கிய காரணம்னு நினைக்கிறேன்.
இருந்த போதும் கண்டிப்பாக மொழி ஒரு தடையாக தானே இருந்திருக்கும்.
இந்த படத்தில் உரையாடல்களை சார்ந்து படம் நகரல, காட்சிகளை சார்ந்து தான் படம் நகருது. காட்சிகளுக்கு துணை செய்யக்கூடிய உரையாடல்கள் தான் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு ஹிந்தி தெரியாமலே பார்த்தேன். அப்புறம் ஹிந்தியில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இந்த படம் பார்க்கும்போது நுட்பமாக இந்த படத்தினுடைய காமெடியை ரசிக்க முடியுது, காதல் காட்சிகளை ரசிக்க முடியுதே தவிர மொழி இந்த படத்துக்கு ஒரு தடையே இல்லை.
இந்தியாவில் இது மாதிரி பல மொழிகளிலிருந்து பல திரைப்படங்களும் புதுப்பிக்கப்பட்டு வெளியாகி இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு இயக்குனரே தடை கோரிய சர்ச்சையை எப்படி பாக்குறீங்க?
ஏன்னா பொதுவா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பழைய திரைப்படத்தினுடைய அதை டிஜிட்டல் வடிவமாக்கும் போதும் அடுத்த தொழில்நுட்பத்துக்கு போகும் போதும் இந்த படத்தினுடைய உரிமை வெவ்வேறு ஆட்களுக்கு இருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்தை தனக்குரியதுங்கிறாரு, தயாரிப்பாளர் தனக்குரிய படம்ங்கிறாரு. இந்த படத்தினுடைய இந்த சர்ச்சைக்கு முக்கியமான காரணம் இதுல இருந்து வரக்கூடிய ஆதாயம் யாருக்குங்கிறது தான், பொருளாதார வசதி யாருக்கு போகுதுங்கிறது தான் முக்கியமே தவிர படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு இந்த படம் ஒரு புதிய வடிவத்தில் புதிய பொலிவில் புதிய ஒரு காட்சி அமைப்பில் பார்க்க முடியுதுங்கிறதுல தான் சந்தோஷமே தவிர இந்த சர்ச்சைகள் முழுக்கவுமே ஒரு பொருளாதாரம் சார்ந்த சர்ச்சைகள் தானே. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த தொழில்நுட்ப கலைஞருமே வந்து இந்த படத்தை வெளியிடணுமா வேணாமாங்கிற சம்பந்தமாக பேசும் போதெல்லாம் அவங்க வெளியிடணும்னு தான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த படத்திலிருந்து வரக்கூடிய ஆதாயம் பணம் யாருக்கு போகப்போகுது? அதுதான் இதோட உண்மையான சர்ச்சை
என்றார் எஸ் ராமகிருஷ்ணன்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.